சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 23, 2023. தலைப்ப நன்றி செலுத்துதல். கோல்டன் உரை. சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. நாளாகமம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து கொரிந்தியர். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போஸ்தலருடைய நடபடிகள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், யூத மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்தெழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சுப்பட்டனத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையவும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனங்கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமே, இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். கொலோசேயர். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கொலோசேயர். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பிலிப்பியர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ரோமர். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையுண்டாவதாக. ஆமென். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். நேர்மையான இதயத்தை நாம் ஒருபோதும் விரக்தியடைய தேவையில்லை. ஆனால் தங்களின் அக்கிரமத்தை நேருக்கு நேர் பார்த்துவிட்டு அதை மறைக்க முற்படுவோருக்கு நம்பிக்கை இல்லை. அவர்களின் பிரார்த்தனைகள் அவர்களின் குணாதிசயங்களுடன் பொருந்தாத குறியீடுகள். அவர்கள் பாவத்துடன் இரகசிய கூட்டுறவு வைத்திருக்கிறார்கள். மேலும் இத்தகைய வெளிப்புறங்கள் இயேசுவால் வெள்ளப்பட்ட கல்லறைகளை போல நிரம்பியவை, எல்லா அசுத்தங்களும் என்று பேசப்படுகின்றன. ஒரு மனிதன் வெளித்தோற்றத்தில் தீவிரமானவனாகவும் ஜெபமுள்ளவனாகவும் இருந்தாலும் தூய்மையற்றவனாகவும் அதனால் நேர்மையற்றவனாகவும் இருந்தால் அவன் மீதான கருத்து என்னவாக இருக்கும்? பவுல் முதலில் இயேசுவின் சீடராக இல்லாமல் இயேசுவின் சீடர்களை துன்புறுத்தியவராக இருந்தார். அறிவியலில் அவருக்கு உண்மை முதன் முதலில் தோன்றிய போது பால் குருடனாக்கப்பட்டார். அவருடைய குருட்டுத்தன்மை உணரப்பட்டது. ஆனால் ஆன்மீக ஒளி விரைவில் அவருக்கு இயேசுவின் முன்மாதிரியையும் போதனைகளையும் பின்பற்ற உதவியது, நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்தியது மற்றும் ஆசியா மைனர், கிரீஸ் மற்றும் ஏகாதிபத்திய ரோமில் கூட கிறிஸ்தவத்தை பிரசங்கித்தது. பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து சத்தியம் உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய பிரசங்கம் வீண். அதாவது ஆவியின் மேன்மை பற்றிய எண்ணம், இது உண்மையான கருத்தாக்கம் உங்கள் சிந்தனைக்கு வரவில்லை என்றால் நான் சொல்வதால் நீங்கள் பயனடைய முடியாது. உண்மையான நோக்கங்களுடன் வேலை செய்து ஜெபித்தால் உங்கள் தந்தை வழியை திறப்பார். நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடி உங்களை தடுத்தது யார்? தர்சசின் சவுல் வழியை கண்டார். கிறிஸ்து அல்லது சத்தியம் அவரது நிச்சயமற்ற சரியான உணர்வு ஆன்மீக உணர்வுக்கு அடிபணிந்த போது மட்டுமே அது எப்போதும் சரியானது. பின்னர் மனிதன் மாற்றப்பட்டான். சிந்தனை ஒரு உன்னதமான கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொண்டது, மேலும் அவரது வாழ்க்கை ஆன்மீகமாக மாறியது. கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதில் அவர் செய்த தவறை அவர் கற்றுக்கொண்டார். யாருடைய மதத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லையோ அவர் மனத்தாழ்மையுடன் பால் என்ற புதிய பெயரை பெற்றார். அவர் முதல் முறையாக காதல் பற்றிய உண்மையான யோசனையை பார்த்தார், மேலும் தெய்வீக அறிவியலில் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார். சீர்திருத்தம் தீமையில் நிலையான இன்பம் இல்லை என்பதை புரிந்து கொள்வதன் மூலமும் அறிவியலின் படி நன்மையின் மீது பாசத்தை பெறுவதன் மூலமும் வருகிறது. இது தெய்வீக மனதில் இருக்கும் போது இன்பமோ துன்பமோ பசியோ பேராசையோ இருக்க முடியாது என்ற அழியாத உண்மையை வெளிப்படுத்துகிறது. இன்பம் துன்பம் அல்லது பயம் போன்ற தவறான நம்பிக்கைகளையும் மனித மனதின் அனைத்து பாவ பசியையும் அழிக்க முடியும். ஏற்கனவே பெற்ற நன்மைக்காக நாம் உண்மையிலேயே நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்போது நமக்கு கிடைத்துள்ள ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி மேலும் பலவற்றை பெறுவதற்கு தகுதியடைவோம். நன்றியுணர்வு என்பது நன்றியின் வாய்மொழி வெளிப்பாட்டை காட்டிலும் அதிகம். பேச்சை விட செயல் நன்றியை வெளிப்படுத்துகிறது. புனித பவுல் எழுதினார், எல்லா பாரங்களையும் எளிதில் நம்மை ஆட்கொள்ளும் பாவத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு முன் வைக்கப்பட்டுள்ள ஓட்டத்தில் பொறுமையுடன் ஓடுவோம். அதாவது பௌதிக சுயத்தையும் உணர்வையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தெய்வீக கோட்பாடு மற்றும் அனைத்து குணப்படுத்துதலின் அறிவியலையும் தேடுவோம். உங்கள் அன்றாட நடையிலும் உரையாடலிலும் சத்தியம் பிழையை முறியடிக்கிறது என்றால் நீங்கள் இறுதியாக சொல்லலாம், நான் ஒரு நல்ல சண்டை போட்டேன், நான் நம்பிக்கையை காப்பாற்றினேன், ஏனென்றால் நீங்கள் ஒரு சிறந்த மனிதர். ஒரு எல்லையற்ற கடவுள் நல்லவர், மனிதர்களையும் நாடுகளையும் ஒன்றுபடுத்துகிறார், மனிதனின் சகோதரத்துவத்தை உருவாக்குகிறது, போர்களை முடிக்கிறது. உன்னில் அன்பு கூறுவது போல் உன் அயலானையும் நேசி என்ற வேதத்தை நிறைவேற்றுகிறது. வேகன் மற்றும் கிறிஸ்தவ உருவ வழிபாட்டை நிர்மூலமாக்குகிறது. சமூக சிவில் குற்றவியல் அரசியல் மற்றும் மத குறியீடுகளில் எது தவறு இருந்தாலும் பாலினங்களை சமன் செய்கிறது. மனிதன் மீதான சாபத்தை ரத்து செய்கிறது. மேலும் பாவம் துன்பம் தண்டனை அல்லது அழிக்கக்கூடிய எதையும் விட்டுவிடாது. மில்லியன் கணக்கான பாரபட்சமற்ற மனங்கள், உண்மையை தேடுபவர்கள், சோர்ந்து அலைந்து திரிபவர்கள், பாலைவனத்தில் தாகம் கொண்டவர்கள் ஓய்வு மற்றும் குடிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் பெயரில் ஒரு கப் குளிர்ந்த நீரை அவர்களுக்கு கொடுங்கள். விளைவுகளை பற்றி பயப்பட வேண்டாம். நீங்கள் அளிக்கும் ஆசீர்வாதத்திற்கு தயாராக இருப்பவர்கள் நன்றி செலுத்துவார்கள். தண்ணீர் அமைதியடையும் கிறிஸ்து அலைக்கு கட்டளையிடுவார். கடவுளுக்கு மகிமை, போராடும் இதயங்களுக்கு அமைதி. கிறிஸ்து மனித நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் வாசலில் இருந்து கல்லை தூக்கி எறிந்தார். மேலும் கடவுள் வாழ்வின் வெளிப்பாடு மற்றும் நிரூபணம் மூலம் மனிதனின் ஆன்மீக யோசனை மற்றும் அவரது தெய்வீக கொள்கையான அன்பின் மூலம் அவர்களை ஒரே நேரத்தில் சாத்தியமான நிலைக்கு உயர்த்தினார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.